நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. வேர்ல்டு டைகர் டே ஒவ்வொரு வருடமும் ஜூலை 29ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதனோட நோக்கம் எதற்காக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற விவரங்களை பற்றி நம்ம கிட்ட சொல்கிறதுக்காக சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் கே மோகன்ராஜ் அவர்களும் எம் யோகநாதன் அவர்களும் நம் நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன தகவல்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாமா?
வணக்கம் மோகன், நல்லா இருக்கீங்களா?
வணக்கம், நல்லா இருக்கேன் யோகநாதன்.
நம்ம இந்தியாவினுடைய தேசிய விலங்கு புலி, இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா குழந்தைகிட்ட தேசிய விலங்கு என்னன்னு கேட்டால் ஒன்றே புலியை பற்றி சொல்லுவாங்க. புலியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
வணக்கம் சார். புலியானது தனித்து வாழக்கூடிய விலங்கு. அது வந்து தாய் வந்து ஒரு 2 முதல் 5 குட்டிகள் வரை ஈன்றெடுக்கும். 2 வருட காலம் தாயுடன் அந்த குட்டிகள் இருக்கும், பின்பு அது பிரிந்து சென்று விடும்.
எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை குட்டி போடுமான்?
அது ஒரு 2 வருட காலங்கள் குட்டியோடு இருக்கிறதுனால தாயானது அடுத்த இந்த குட்டிகள் வளர்த்தி அது சென்ற பிறகு திரும்பவும் இனப்பெருக்கத்துக்கு தயாராக இன்னொரு 6 முதல் 1 வருட காலம் ஆகலாம். அப்போது அடுத்த ஒரு தாயானது ஒரு 10 வருடம் இருக்குன்னா ஒரு 2 அல்லது 3 முறை குட்டிகளை ஈன்றெடுக்கும்.
அந்த 5 குட்டிகள் ஈன்றெடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, 5 குட்டிகளும் பாதுகாப்பாக வளர்த்துருமா?
அங்கு நிலவும் அந்த சூழலை பொறுத்து தான். அதாவது அதிகமாக குட்டி இட்டாலும் அதிகமாக குட்டிகளுக்கு அனைத்துக்குமே 3 மாதங்கள் வரை தாய்ப்பால் கொடுக்கும். அதன் பின்பு மாமிச உணவை உட்கொள்ள ஆரம்பிக்கும். இப்போ அந்த பகுதியில் அதற்கு மான் போன்ற விலங்குகள் அந்த பகுதியில் அதிகமாக காணப்பட்டால்தான் 5 குட்டிகளையும் 2 வருட காலம் அது வந்து உணவு கொடுத்து வளர்க்க இயலும். அந்த மாதிரி குட்டிகள் வளர்ப்பதற்கு அந்த சூழல் தகுந்தவாறு இருக்க வேண்டும். சூழல் இல்லாத பொழுது நிறைய குட்டிகள் இறந்துவிடும். அப்போது அதில் 1 அல்லது 2 தான் அது வந்து முழுமையாக வளர்ச்சி அடைந்து தனக்கென்று ஒரு இடத்தை தேர்வு செய்து அதுவும் குட்டிகள் ஈன்று வளரத் தொடங்கும். அதுக்கு வந்து சரியான சூழல் அமைய வேண்டும்.
முக்கியமான காரணம் வந்து சூழல் தான் சொல்கிறீங்க. இப்போ 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், குன்னூரில் ஒரு புலி வந்து மாடு அடிச்சுது, அப்புறம் ஒரு மனிதனை அடிச்சுது, பெரிய இராணுவம்லாம் வந்து எடுத்து சுட்டு கொண்டாங்க. இப்போ முன்னையெல்லாம் வந்து புளியை பார்க்கணுன்னா காட்டுக்கு போகணும், காட்டுக்கு போய் பார்க்குறதே அதை புளியை பார்த்தா அது பெரிய விஷயம். நாங்கள் உயிரோடு வந்து ஜூவில் பார்க்கல, காட்டில் புளியை பார்த்தோன்னு சொல்லிக்கிறது ஒரு பெருமையாக இருக்கும். இப்போ அப்படி இருக்கிற புலி வந்து இன்னைக்கு வீடுகளை நோக்கி ஊர்களை நோக்கி வர்றதுக்கு என்ன காரணம்?
1, புலி வாழும் காட்டில் அதற்கேற்ற சூழ்நிலை கெட்டுவிட்டது என்று சொல்லலாம். 2வது காரணம், அங்கு வந்த புலியானது அதுக்கு உடல்நிலை சரியில்லாமல் காயம்பட்டு இருந்ததினால் சரியாக அது வேட்டையாட முடியாமல் ஏதாவது சுலபமாக வேட்டையாடக்கூடிய விலங்குகள் ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்துரு. அதில் மனிதர்கள் வந்து சுலபமாக கிடைத்தார்கள். அதனால் அங்கு வந்து அந்த பகுதியில் வந்து தங்கி வேட்டையாடத் தொடங்கியது. அது மனிதர்களை உட்கொண்டதனால் அதை சுட்டு கொன்று பிடித்தார்கள்.
இப்போ புலி வந்து குன்னூரில் சுட்டு பிடிச்சாங்க. இப்போ நேற்று முந்தான நாள் பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்து ஒரு ஃபாரஸ்ட் வாட்சரவே அடிச்சிருச்சு. இப்போ அந்த சிறுத்தைக்கும் புலிக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இதுவும் புலியை போல தான் வந்து அடிக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
சிறுத்தைக்கும் புலிக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. புலி அளவில் பெரியது, சிறுத்தை அளவில் சிறியது. புலியானது 250 கிலோ வரைக்கும் இருக்கும்.
வேங்கைன்னு சொல்கிறாங்களே அதானே?
ஆமாம், சிறுத்தையானது அளவில் சிறிதாக இருக்கும், சிறிய விலங்குகளை வேட்டையாடி கொள்ளும். பெரிய விலங்குகளை வந்து புலிதான் வேட்டையாடும். ரெண்டுமே அளவில் சிறிதாக இருப்பதனால் சிறுத்தையானது நன்றாக மரமேறும். புலியானது உடல் பருமனாக இருப்பதனால் அவ்வளவு உயரமான மரங்களை எல்லாம் ஏற முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மனிதர்களை வேட்டையாடுகிறது. காலில் வேட்டையாட முடியாமல் ஒரு காயம் பட்டிருக்கலாம், அல்லது வயதான புலியாக இருந்தால் அல்லது சிறுத்தையாக இருந்தால் பற்கள் விழுந்திருக்கும். மெயினாக கெனைன்னு சொல்லக்கூடிய பற்கள் இருந்தால் தான் ஒரு உயிரை கொல்ல முடியும். அதனால் அந்த கெனைன் பற்கள் விழுந்திருந்தால் இன்னொரு உயிரை கொல்ல அதனால் இயலாது. அப்பொழுது ஏதாவது சுலபமாக வேட்டையாட முடியுமா என்று மனிதர்களை வேட்டையாடத் தொடங்கும். அல்லது வேறு ஏதாவது வேட்டையாடி விட்டு சென்ற மற்ற மாமிசங்களை உணவாக உட்கொள்ளும். மற்ற விலங்குகளின் மாமிசங்கள் ஏதாவது ஒரு இன்னொரு புலி விட்டு போச்சுன்னா இது போய் அதை உட்கொள்ளும். அந்த மாதிரி ஸ்கேவெஞ்சுன்னு சொல்லுவோம், ஸ்கேவெஞ்சிங்னு சொல்லுவோம், அதைத்தான் செய்யும். இந்த சிறுத்தையானது உள்ளே அந்த பகுதியில் அதிகமாக விலங்குகள் உள்ளன, அதற்கு தேவையான உணவும் அங்கு உள்ளது. ஆனால் அங்கே மற்ற சிறுத்தையும் மற்ற புலியும் அந்த பகுதியில் நடமாடிக்கொண்டிருக்கின்றன. அப்போது தனக்கென்று ஒரு இடத்தை தேர்வு செய்து வேட்டையாடுவதற்கு ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்காக அந்த பகுதியில் நடமாடத் தொடங்கியது, அந்த திம்பம் மலை பகுதியில். அந்த சமயத்தில் முதலில் ஒரு ரோடு ஆக்சிடென்ட், அப்போது அங்கே வந்து நிறைய ஒரு லாரிக்கம் வந்து அதிலிருந்து இரும்பு தகர பிளேட் எல்லாம் வந்து ரோட்டில் சிதறி கிடந்தது. அந்த சிதறி கிடந்ததை வழிபோக்கர் ஒருவர் இரவு நேரத்தில் போய் அதை திருட முயன்றிருக்கிறார். அந்த இரவு நேரத்தில் அந்த வனப்பகுதிக்குள் அந்த சிதறி கிடந்த அந்த பிளேட்டை குனிந்து எடுக்கும் பொழுது அந்த சிறுத்தையானது அதுக்கான ஏதோ மானோ அல்லது ஏதோ ஒரு விலங்கு, சின்ன விலங்கு போல தோற்றமளிக்கவும் அவரை தாக்கி அவரை கொன்று இருக்கிறது. அப்போ கொன்று அது உணவாக உட்கொண்டு இருக்கிறது, அவரை ஒரு பகுதியை அது உட்கொண்டது. மனிதர்களை ருசி பார்த்த பின் அது மீண்டும் இன்னொரு மனிதரை கிடைக்குமா அப்படி என்று அந்த பகுதியில் தொலாவிக் கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக இந்த வனத்துறை கார்டு அவர் மாட்டிட்டாரு.
சிறுத்தை வந்து ஏற்கனவே லாரியிலிருந்து கூட்டின இரும்பு தாதுகளை எடுக்க போனப்போ அடிச்சிருக்கு. அப்போ இவர் காட்டுக்குள்ளே போயிருக்கார், புலியினுடைய வீடு தானே அது. இது ஒரு சம்பவம். இந்த வாட்சர் வந்து வீட்டு பகுதியில் இருந்தப்போ எப்படி ஆனதா, அல்லது இவர் காட்டு உள்ளே போனப்போ சிறுத்தை வந்து அடிச்சிருச்சான்?
இவர் இருந்த பகுதி ஒரு காட்டின் ஓரம், இவரை அடித்தது காட்டின் உள் தான், ரோடுன்னு சொல்லலாம், ரோட்டில் தான் அடிச்சிருக்கு. அந்த பகுதியில் மனிதர்கள் நடமாட்டம் இருக்கும், அந்த பகுதியில் தான் இவரையும் அடிச்சு.
நேற்று அந்த சிறுத்தையை கூண்டு வச்சு பிடிச்சிட்டாங்க, வண்டலூர் கொண்டு போகிறாங்க. இப்படி வண்டலூருக்கு ஒன்றாக கொண்டு போகிற போது இந்த சிறுத்தையினுடைய இனமாக இருக்கட்டும், புலியினுடைய இனமாக இருக்கட்டும், இன விருத்தி என்பது குறைஞ்சி போகுங்கிற எண்ணம் இருக்கு, அது எப்படி சொல்லுங்களேன்?
அது உண்மைதான். சிறுத்தையின் ஒரு முக்கியமான ஒரு ஆண் சிறுத்தையை பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள். இப்போ அந்த பகுதியில் வேறு ஏதாவது ஒரு சிறுத்தை வந்து இதே மாதிரி அந்த ஏரியாவை ஆக்குபை பண்ணும், அந்த டெரிட்டரியை. நல்ல ஹெல்த்தியான ஒரு சிறுத்தையை எடுத்துக்கொண்டு போனது வந்து அங்குள்ள ஜீன் பூலில் வந்து பாதிக்கும் கண்டிப்பாக.
சிறுத்தை வந்து இடத்தை தேர்வு பண்ணுதுன்னு சொல்கிறீங்க, இந்த இடத்தை தேர்வு செய்து அங்கே தான் இருக்கும் அப்படின்னா எவ்வளோ நாட்களுக்கு அந்த பகுதியில் இருக்கும், எவ்வளோ இடங்களை தேர்வு செஞ்சு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.
ஒரு புலிக்கு வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு 20-25 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நல்ல ஒரு காட்டை அதனுடைய ஆதிக்க பகுதியாக டெரிட்டரி.
ஒரு புலிக்கு வந்து 25 கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள வனம் தேவைப்படுது, அவ்வளோ பெரிய வீடு தேவைப்படுது. அந்த எல்லையை எப்படி தன்னுடையதுன்னு குறிச்சிக்கணும்னு சொல்லுங்க.
அது சென்ட் மார்க்னு சொல்லுவோம், அதனுடைய யூரின்னாவும் யூரின் வந்து மரங்களில் தெளித்து விட்டோம். அதனுடைய பாதங்களில் வந்து ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கும், அதுக்கு ஸ்பெஷல் கிளான்ஸ் இருக்குது. அதை வந்து மரங்களை வந்து நல்லா புரண்டும், கீழே தரையெல்லாம் புரண்டும். அந்த இடத்துல அந்த கிளான்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வெட் கிளான்ஸில் இருக்கக்கூடிய சென்ட் மார்க் வந்து அங்கே விட்டுட்டு போகும்.
அந்த மரங்களை வந்து புலி சிறுத்தைகள் கட்டிப்பிடித்து இருக்கிற போது கோடு கோடாக விழுந்துடும். இப்போ வேறு ஒரு புலி வந்து அதை கண்டுக்குமா, இங்கே இதனுடைய வீடு நம்ம போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குமா? ஒவ்வொரு எல்லையை ஒட்டி யூரின் பாஸ் பண்ணிட்டே போகணும்னு சொல்கிறீங்க, அந்த யூரின் வாடையை வச்சும் அது கண்டுபிடிச்சிக்குமா வேறு புலி?
கண்டிப்பாக அந்த யூரின் வாடகை வந்து ஒரு ஒரு புலிக்கும் மாறுபடும், அது இந்த புலி தான் அது தானாக கண்டுபிடிச்சிருக்கும்.
ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் இந்த புலிகளுடைய வாழ்க்கை. 25 கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள வனத்துக்குள்ளே ஒரு புலி இருக்குன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒரு புலி தான் இருக்குமா? அப்புறம் இனப்பெருக்கம் செய்வதற்கு ஆண் புலி பெண் புலி எங்கு போகும், வேறு ஆண் புலி இங்கே வர வாய்ப்பு இருக்கா, அதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
அது கண்டிப்பாக இன்னொரு ஆண் புலியும் அந்த பகுதியில் இருக்கும். ஒரு பெண் புலி இருக்கிற இடத்துல 4 பெண் புலிகளுக்கு ஒரு ஆண் புலி இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு அப்படின்னா ஒரு ஆண் புலிக்கான அதனுடைய ஆதிக்க பகுதி 100 சதுர கிலோமீட்டராக இருக்கும். அதுக்குள்ளே இன்னொரு ஆண் புலியும் வந்து செல்லும். அப்போ அப்படி வந்துட்டு போகும்போது இது ரெண்டுக்கும் ஒரு சண்டை மூலம்
ஆண் புலி பெண் புலி இணைந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டதுக்கு பிறகு பெண் புலி வந்து ஆண் புலியை துரத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா?
அது துரத்தெல்லாம் முடியாது, அது சென்று விடும், தானாக சென்று விடும் அங்கே. ஏன்னா இப்போது குட்டிகள் இன்று தாயானது இருக்கும் பொழுது கூட பக்கத்தில் மற்ற புலிகள் நெருங்க விடாது. இன்னொரு ஆண் புலி வேற ஏதாவது தந்தை இல்லாத மற்றொரு ஆண் புலி வந்தால் அந்த குட்டிகளை கொன்றுவிடும். அப்படியும் நிறைய குட்டிகள் வந்து இறந்து விடுகின்றன. ஒரு ஆதிக்க பகுதியில் ஒரு புலி தான் இருக்கும், இன்னொரு புலி வந்தாலும் அது வந்து விரட்டி விட்டுரும், அல்லது வந்த புலி இதை விரட்டி விட்டு அது அந்த பகுதியை ஆதிக்க பகுதியாக வச்சுக்கும்.
இப்போ 4 புலி இருக்குன்னா ஒரு புலிக்கு 25 கிலோமீட்டர் சுற்றளவுனா 100 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒன்றுக்கு 25 × 4 × 4 = 25 100 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள இடத்துல 4 புலி தான் இருக்கும்.
அது வந்து சில சமயம் மாறும். இப்போது ஒரு இடத்துல நல்லா வந்து உணவு இருக்குன்னு வைங்களேன், நிறைய மான்களும் நிறைய காட்டு விலங்குகள் நிறைய இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு 100 சதுர கிலோமீட்டருக்கு 4 பதிலாக 13 வரைக்கும் இருந்து 13 வரைக்கும் நம்ம காசிரங்காவில் வந்து 13 வரைக்கும் இருக்குது. ஒரு 100 சதுர கிலோமீட்டருக்கு 13 புலிகள் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அதிகமாக மான்களும் மான்களுக்கான உணவும் எல்லாமே அங்கே வந்து சூழலும் நன்றாக உள்ளது. அப்போது அங்கே வந்து கம்ப்ரஸ்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இது வந்து உணவும் முக்கியம், உணவு பாதுகாப்பு இது ரெண்டுமே வந்து நாம் வந்து அதற்கு தேர்வு செய்து ஒரு இடம் அமைந்து விட்டால் அங்கே அதிகமாக புலிகள் கூட இருக்கும்.
வெள்ளை புலி வந்து எங்கெல்லாம் இருக்குது, அது ஏன் அப்படி கலர் மாதிரி இருக்குது?
வெள்ளை புலி ஜூவில் தான் இருக்குது, வைல்டில் இல்லை. ஜூவில் வந்து ஜீன்ஸ் வந்து ஸ்பெஷல் ஜீன்ஸ் அதுக்கு.
புலிகள் காப்பகம் புலிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்டே நடந்துகிட்ருக்குது. அரசும் வந்து ஊக்குவிச்சிருக்குது, வனத்துறையினும் வேலை செஞ்சிட்ருக்காங்க, சமூக ஆர்வலர்களும் வேலை செஞ்சிருக்காங்க. புலிகளை ஏன் காப்பாற்ற வேண்டும், எதற்காக காப்பாற்றப்படணுங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள்.
ஒரு புலி இருக்கும் காடு சிறந்து விளங்கும் என்பது தான் இதனுடைய முக்கியமான தத்துவம். ஒரு புலி இருக்குன்னா அந்த காட்டில் வந்து அதுக்கான உணவு, ஒரு வாரத்துக்கு ஒரு உணவு பெரிய விலங்கை ஒன்று அடிக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது 55 மான் தேவைப்படுது அது ஒரு வருடத்துக்கு. 55 மான்கள் இருக்க வேண்டும் என்றால் ஒரு 500 மானாவது இருக்கணும், அப்போ தான் அதிலிருந்து ஒரு குட்டி என்று வயதாகி வரும் அந்த மான்கள். அப்போது 500 மான்கள் இருப்பதற்கு அதற்கான உணவும் இருக்க வேண்டும். மான் சாப்பிட்றதுக்கு செடி கொடி புல் வயலாமே இருக்கணும். இப்படி அதனுடைய உணவு சங்கிலியும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு புலி இருக்குன்னா அதனுடைய உணவு சங்கிலியும் இருக்க வேண்டும். புலியானது அந்த உணவு சங்கிலியில் மேலே உள்ளது, அந்த அப்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் அந்த புலிகளை காப்பாற்றினால் அதன் உணவு சங்கிலியும் காப்பாற்றப்படும், காடுகளும் காப்பாற்றப்படும், மற்ற உயிரினங்கள் பல்லுயிர் பெருக்கமும் அங்கு சிறந்து விளங்கும் என்பதுதான் இதன் பொருள். இந்த பொருளை வைத்து கொண்டுதான் புலிகளை காப்பாற்றுவதற்காக புலிகள் காப்பகங்கள் உருவாக்கப்படுகின்றன. நமது நாட்டில் ஒரு 47 புலிகள் காப்பகங்கள் இதுவரை அமைந்துள்ளன. தமிழ்நாட்டில் 4 புலிகள் காப்பகங்கள் உள்ளன. கீழே இருந்து எடுத்துக்கொண்டால் நம்ம திருநெல்வேலியிலிருந்து எடுத்துக்கொண்டால் களக்காடு முண்டந்துறை, அதற்கு பின்பு முதுமலை, ஆனமலை, அப்புறம் சத்தியமங்கலம். இந்த 4 புலிகள் காப்பகங்கள் இப்பொழுது உள்ளன. முதுமலையும் சத்தியமங்கலமும் அருகருகே உள்ளன. முதுமலையில் உள்ள புலிகள் சத்தியமங்கலத்துக்கும் வரும், சத்தியமங்கலத்தில் உள்ள புலிகள் முதுமலைக்கும் சென்று வருகின்றன. இது ஒரு மிக சிறப்பான ஒரு சுற்றுச்சூழல் வாய்ந்த
வளமான வனப்பகுதியா இருக்கு.
ஆமாங்க, ஆமா.
இதற்கு இடையில் வந்து இந்த புலிகளை வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்க, புலிகளுக்கு எந்தெந்த வகையில் பாதுகாப்பு இல்லாம இருக்கு?
நம்ம ஒரு புலி உயிர் வாழ்வதற்கு அதற்கு உணவு சங்கிலியில் உள்ள அத்தனை உயிரினங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது கருத்து. இப்போது ஒரு மானை வேட்டையாடி ஒரு மான்களே இல்லாமல் போய்விட்டாலும் புலிகள் இறந்துவிடும், ஒன்றுமே சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் இறந்துவிடும். அதே போல் புலிகளை வேட்டையாடி விட்டாலும் புலிகள் இறந்துவிடும். இந்த மான்களும் புலிகளும் இருப்பதற்கு ஒரு காடு இல்லாவிட்டாலும் புலிகள் இருப்பதில்லை. இந்த மூன்றுமே நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். காடுகளையும் பாதுகாக்கணும், அதனுடைய உணவு சங்கிலியான மான்களையும் பாதுகாக்க வேண்டும், புலிகளையும் பாதுகாக்க வேண்டும்.
முதுமலைக்கும் சத்திய மேல் பகுதியில் நீலகிரி நார்த் ஃபாரஸ்ட்னு சொல்கிறேன், அந்த பகுதி வந்து அந்த ஊட்டி கல்லட்டிக்கு மேல் பகுதியில் இருக்குது. அப்படியே ரெண்டு மலை தாண்டி கீழே வந்தோம்னா சத்தியமங்கலம். இப்போ இடைப்பட்ட இடத்துல அந்த கல்லட்டி பகுதியில் நிறைய ரெசார்ட்லாம் வந்துருச்சு. இப்படிலாம் கட்டடங்கள் ஆகிறனாலையும் இன்னும் பல இடங்களில் ஆசிரமங்கள் வந்திருக்குது, கல்லூரிகள் வந்திருக்குது, ஸ்கூல் வந்திருக்குது, நிறைய கம்பெனிகள் தொழிற்சாலைகள் வந்திருக்கு. இதனால இதுக்காக புலிக்கு இதுக்கு பாதிப்புகள் இருக்குமா?
இத்தனை பாதிப்புகளையும் நீங்களே கூறிவிட்டீர்கள். பாதிப்பு இல்லாமலா இருக்கும்? மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன நமதுக்கு வனம். நமக்கு வந்து தண்ணீர், நல்ல காற்று, சிறந்த சூழல் நமக்கு அமைய வேண்டுமென்றால் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கு எல்லாம் நல்ல சூழல் அமைய வேண்டுமென்றால் இந்த மாதிரி மலைப்பகுதிகளும் இந்த காடு வனங்களும் நாம் காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். இதற்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கூறியது போல் இவை எல்லாமே வந்து பாதிப்பு தான். ரிசார்ட் முக்கியமாக, நமக்கு தண்ணீர் முக்கியமாக என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும்.
இன்னொரு கருத்தும் இருக்குது, மனிதர்கள் மட்டும் இந்த உலகத்தை மனிதர்களுக்காக தான் படைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விலங்குகளுக்காகவும் இந்த உயிரினங்களுக்காகவுமே மனிதர்கள் அனைவருக்கும் சேர்ந்த உலகம்தான் இந்த உலகம். இந்த சூழலில் மனிதன் வந்து தனக்கு மட்டும்தான் நின்று பல இடங்களை, பல காடுகளை, பல இடங்களை ஆக்கிரமித்துக் கொள்கிறதுனால இது போன்ற செயல்கள், புலிகள் வந்து ஊருக்குள் வருவதும், சிறுத்தை ஊருக்குள் வருவதும், இப்படி தொடர்ந்து வருகின்ற நிகழ்வுகள் கூட காடுகள் அழிப்பு காரணமாக கூட இருக்கலாம் இல்லையா?
ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் கூறியது உண்மைதான். நம்ம காடெல்லாம், காடு மட்டும் இல்லை இந்த உலகமே வந்து மனிதனுக்காகத்தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படியல்ல, நம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் மனிதனும் ஒருவன் என்று தான் நாம் நினைக்க வேண்டும்.
மோகன், இப்போ வந்து புலிகளை காப்பாற்றுவதற்கு நாம் என்னென்னலாம் செஞ்சால் இந்த புலிகள் காப்பாற்றப்படும்?
புலி வாழ்வதற்கு வாழ்விடங்களை காப்பாற்ற வேண்டும் முதலில், அப்புறம் வேட்டையை தடுக்க வேண்டும். வாழ்விடத்தை எப்படி காப்பாற்றுவது என்றால், புலி வந்து ஊரில் வந்து வசிக்காது, ஃபாரஸ்டில் தான் வசிக்கும். அப்போ மேலும் ஃபாரஸ்ட் ஏதாவது அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்க்கணும். வனம் அழியாமல் தடுக்கணும். அதில் வந்து வனம் எப்படி அழிகிறது என்று பார்த்தால், ஒரு சாலை போடுவார்கள், சாலைக்காக மரங்களை வெட்டுவார்கள், பின்பு அந்த சாலையில் வாகனங்கள் செல்ல தொடங்கும், அப்பொழுது வனம் முற்றிலுமாக அழிந்து விடுகின்றன. அது மட்டுமல்ல, டேம் போடுவாங்க, டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் நிறைய தண்ணீர் வந்து வனத்தை மூழ்கடித்து விடும், அப்போவும் வனங்கள் அழிந்து விடுகின்றன. அப்புறம் பவர் லைன், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்க்காக நிறைய வெட்டுவாங்க. இதெல்லாமே லீனியர் இன்ட்ரூஷன் சொல்லுவோம், அதனால் வனங்கள் அழியும். அல்லது ஒரு குவாரிக்கோ அல்லது மைனிங்க்கோ வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து எழுதி கொடுப்பாங்க, டீரிசர்வ் பண்ணி.
சாலை வந்து நமக்கு இன்றைக்கி தேவைப்படுது, அதே மாதிரி மின்கோபுரமும் தேவைப்படுது. இந்த கல்குவாரி சொன்னீங்க, அதுக்கு மாற்று நிறைய வந்துருச்சு, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இதற்கு மாற்றாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதே சொல்லுங்கள்.
இப்போது இதற்கு மாற்று வந்து வேறு ஏதாவது பாதை, முக்கியமான வனப்பகுதி வந்து நாம் வந்து இந்த மின்கோபுரம் அமைக்கவோ அல்லது சாலை அமைக்கவோ கொடுக்காமல் வேறு ஏதாவது மாற்று பாதையை ஏதாவது தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். அல்லது இப்போ மின்கோபுரங்கள் அமைக்காமல் அதை வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் செய்யலாம். அல்லது இப்போ சாலை அமைக்கிறோன்னா அதை வந்து ஒரு பாலம் அமைத்து மேலே செல்லும் மாதிரி அமைக்கலாம். இப்படி வந்து நம்ம எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும்னு பார்க்கணும். இருக்கிற ப்ரெஷரு அதிகமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நமக்கு 33% வனம் வேணும்னு பாலிசி மட்டும், ஃபாரஸ்ட் பாலிசி மட்டும் இருக்குது. ஆனால் நம்ம கிட்ட இருப்பதோ 20% குறைவாகத்தான் இருக்கிறது. அதுலேயும் வந்து நல்ல ஃபாரஸ்ட்டுங்கிறது 10-12% தான் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பாக்கி எல்லாமே பிளான்டேஷனோ அல்லது டீக்ரேடட் ஃபாரஸ்ட்டாகவும் தான் இருக்குது. அங்கெல்லாம் மற்ற உயிரினங்கள்லாம் வந்து சிறப்பாக இல்லை, உயிர் சூழல் சிறப்பாக இல்லை. அப்போ அங்கெல்லாம் புலிகளும் இல்லை, வெறும் 6% குறைவாகத்தான் நல்ல புலிகள் வசிக்கக்கூடிய ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அதுவும் நம்ம கணக்கில் கொண்டால் இன்றைக்கி வந்து அந்த 6% நம்ம இந்த சாலை அமைப்பது, மின்கோபுரங்கள் அமைப்பது, குவாரி இந்த மாதிரி நிறைய, அப்புறம் கெனால், பல்வேறு அர்பனைசேஷன்னால் வரக்கூடிய பிரச்சனை தான் இதெல்லாமே. இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து புலிகளையும் வனத்தையும் நாம் காப்பாற்ற முடியும்.
ஊட்டிக்கு போகிறது கூட மாற்று வழிப்பாதை ஒன்று போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கிட்டேருந்து எதிர்ப்புகள்லாம் வந்திருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றுப்பாதையை வந்து புதிதாக அமைப்பதை விட இருக்கிற பாதையவே வந்து நாம் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்தினாலே வந்து வனங்கள் காப்பாற்றப்படும் சொல்கிறீங்க. அடுத்து உங்களுடைய பங்களிப்பு இந்த புலிகளை காப்பாற்றுவதாக இருக்கட்டும், இந்த வனத்தை காப்பாற்றுவதாக இருக்கட்டும், சுற்றுச்சூழலுக்கு உண்டான ஒரு ஆர்வலர் நீங்கள் வந்து எந்தெந்த வகையில் உதவுறீங்கிறத சொல்லுங்கள்.
இப்போ நான் பண்ணிட்டுருக்கிறது கன்சர்வேஷன் மானிட்டரிங் ஒர்க்கு. இந்த கோவை, நீலகிரி, ஈரோடு, சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய வனங்களை சுற்றி தான் நாங்கள் கண்காணித்து வருகிறோம். இந்த வனங்களில் உள்ள இப்போ நான் சொன்ன இந்த சாலை, குவாரிகள், இந்த மற்ற போச்சிங் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அதை வந்து கண்காணித்து சரியான அதிகாரிகளுக்கும் சரியான டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் வந்து பெட்டிஷன் பண்ணி அதை தடுக்க ஒரு கோரிக்கைகள் வைப்போம். அவர்கள் இயங்காத பட்சத்தில் அடுத்த கட்டத்திற்கு யாரிடம் முறையிடுவது என்று பார்ப்போம். மத்திய அரசாங்கத்துக்கு முறையிடலாமா என்று அவர்களிடம் முறையிடுவோம். அப்புறம் கோர்ட்டுக்கு போவோம், அல்லது போராட்டங்கள், அல்லது நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டங்கள் செய்வோம். இப்படி வந்து அந்த பகுதியில் காடுகளுக்கு ஏற்படும் தீமைகளை குறைப்பதற்கு நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறோம்.
சட்டவிரோதமாக வந்து புலியை வந்து வேட்டையாடுறாங்க இல்லையா, அதுக்கு எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், தண்டனைகள் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தர் வந்து வேட்டையாடிச்சா அவனை பிடிச்சிட்டா அவனுக்கு எப்படி அப்பட்ட தண்டனை கிடைக்கும், இது தண்டனை வந்து இன்னும் அதிகப்படுத்தலாமா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, அது பிரகாரம் ஒரு புலியானது பாதுகாக்கப்பட்ட விலங்கு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது, ஷெட்யூல் 1. அதில் வந்து 3-7 வருட காலம் சிறை தண்டனையும் அபராதமும் இதற்காக விதிக்கப்படும். இது வந்து சட்டப்பூர்வமாக உள்ளது. இதை வந்து புலி வேட்டையாடப்பட்டது என்றால் இந்த சட்டத்தை என்ஃபோர்ஸ் செய்யணும் இல்லைங்களா, அதற்கு தான் வனத்துறை உள்ளது.
புலிகள் சைனாவுக்கு ஏற்றுமதி மருந்துக்காகலாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா?
அது உண்மைதான். இங்குள்ள புலிகளும் புலிகள் அனைத்துமே, இங்கு வேட்டையாடப்படும் புலிகள் அனைத்துமே சைனாவுக்கு சென்று விடுகின்றன. இந்த தோல், எலும்பு, நகம், பற்கள் விதவிதமாக எடுத்து பிரித்து எடுத்து விற்றுவிடுகிறார்கள். திபெட்டில் வந்து அவர்கள் ஆடைக்காக அவர்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்காக இந்த புலித்தோலை அணிந்து கொள்கிறார்கள். சைனாவில் வந்து இந்த எலும்புகளை வைத்து கொண்டு சூப் செய்கிறார்கள். அப்புறம் நகம், பற்கள் போன்றவை வந்து அலங்கார பொருட்களுக்கும் மற்ற ஃபேஷனுக்காக வந்து இதை வச்சுக்கிறாங்க.
ஒரு பத்திரிகையில் படித்த ஞாபகம் எனக்கு, இந்த மருந்துகள் விற்பதற்கு வருவது போல் இங்கு வந்து காடுகளில் புலிகளை வேட்டையாடி கொண்டு செல்கிறார்கள், வடநாட்டிலிருந்து வருகிறார்கள் என்றெல்லாம் படித்திருக்குமே, அதை பற்றி சொல்லுங்களேன்.
பவேரியா என்ற ஒரு நாடோடி இனம் நம்ம நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, யூபி, ராஜஸ்தான் போன்ற பகுதியிலிருந்து அவர்கள் ஒரு டென்ட் அடித்து கொண்டு இருப்பார்கள். நம்ம நாட்டுக்கு வருவாங்க, தமிழ்நாட்டு பகுதியில் வந்து பார்த்துருக்கிறோம். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு டென்ட் போடுவாங்க. டென்ட்டு போட்டு அவர்களிடம் ஒரு வாகனம் இருக்கும், 2-வீலர் இருக்கும், ஒரு வரும்போதே வந்து ஒரு 4-வீலரில் தான் வருவோம், வேனில் வருவாங்க. குழந்தைகள் இருக்கும், அவர்களுக்கு பெண்கள் இருப்பார்கள், எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு வருவாங்க. வந்து ஆண்கள் மட்டும் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே போய் புலி எங்கே இருக்குன்னு முதல்ல தொலாவி அந்த பகுதியில் வந்து கண்ணி வைத்து அந்த புலியை பிடித்து உயிருடன் அந்த கண்ணியில் மாட்டிக்க அந்த புலி, அதை பின்பு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஈட்டி மூலமாக வாயில் பாய்ச்சி அதை கொன்று விடுவார்கள். அல்லது பக்கத்தில் எலக்ட்ரிக் போஸ்ட் இருந்தால் எலக்ட்ரிக் லைனை வந்து எலக்ட்ரிக் கனெக்ட் பண்ணி அதை எலக்ட்ரிக்யூட் பண்ணிடுவாங்க. எலக்ட்ரிக்யூட் இது ரெண்டு முறை செய்தால், இந்த ரெண்டு முறை ஒன்று எலக்ட்ரிக்யூஷன் அல்லது கண்ணி வைத்து பிடித்தல், இதில் வந்து என்னென்னா ஸ்கின்னில் எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாது, வாயில் சொருகிடுவாங்க அந்த இதை ஈடிஐ, அப்போது வந்து ஸ்கின்ல எந்த சேதாரமும் ஏற்படாது, சேதாரம் இல்லாத ஒரு தோலானது நல்ல விலைக்கு போகும். எலக்ட்ரிக்யூஷன்லேயும் ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது.
இப்போ அழிந்து கொண்டிருக்கும் விலங்குகள் இருக்கு இல்லையா, அந்த பட்டியலில் புலியும் இருக்குது?
ஆம், புலியும் அழிந்து கொண்டிருக்கும் இனத்தில் தான் இருக்கிறது.
அப்போ வந்து நாம் வந்து புலியை காப்பாற்றுவதற்கு இன்னும் அதிகபட்சமான என்னென்ன வேலைகளை செய்யலாம், எப்படி காப்பாற்றலாம், இதை மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரமாக இருக்கட்டும் இந்த செயல்பாட்டாக இருக்கட்டும் எப்படி கொண்டு போய் செல்லலாம்?
அழிந்து வரும் மிருகங்கள் பட்டியலில் உள்ள புலியை காப்பாற்ற அது வசிப்பிடத்தை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இன்னொன்று ரெண்டாவது பாயிண்ட், போச்சிங்கை தடுக்கணும்.
நிறைய பேருக்கு புலி மனுஷனே கிடைக்குது, அது எதுக்கு அதை சுட்டு கொள்ள வேண்டியதானே? நாங்கள் 33 தோட்டாக்கள் வாய்ந்து ஒரு புலியை நம்ம சுட்டு அதுவும் இராணுவத்தினர் தூக்கிட்டு வரும்போது என்னை பொறுத்த மட்டும் ஒரு வழிதான் இருந்தது. அப்போ இப்படியெல்லாம் இருக்கிற போது இந்த புலியினுடைய மகத்துவத்தை, இந்த புலி காட்டில் இருந்தால் தான் காடு நல்லாயிருக்கும், காடு நல்லா இருந்தால் தான் நமக்கு தண்ணி கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைச்சா தான் நாம் வந்து நோய் நொடியெல்லாம் வாழலாங்கிற விஷயத்தை எப்படியெல்லாம் பொதுமக்களிடத்திலும் நாம் கொண்டு போய் சேர்க்கலாம்?
ஒரு புலி இருந்ததுக்காக வருத்தப்படுகிறீர்கள், பல புலிகள் இருக்க வேண்டிய காடும் அழிந்து விட்டன என்று தான் நாம் வருத்தப்பட வேண்டும். நாம் பல புலிகள் இருக்க வேண்டிய காட்டை நாம் உருவாக்க வேண்டும் என்பது தான் நமது எண்ணமாக இருக்க வேண்டும். ஒரு புலியானது 10 காலம் உயிர் வாழும் வைல்டில். அப்போது அந்த சமயத்தில் வந்து நிறைய புலிகள் ஈன்றெடுக்கும் தாயானது, அதில் நிறைய புலிகள் இறந்து தான் போகும். இது இயற்கையாக நிகழக்கூடிய ஒன்று. நாம் வருத்தப்பட வேண்டியது எதற்காக வருத்தப்பட வேண்டும் என்றால், புலிக்கான சூழ்நிலை கெட்டுக்கொண்டிருக்கிறது, இந்த காடுகள் போய் அழிந்து கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் நாம் முதல்ல பார்க்கணும். இப்போ ஏன் அந்த புலி வெளியில் வந்துச்சு, ஏன் அந்த புலி வந்து மனிதர்களை தாக்கியது என்று தான் நாம் பார்க்கணும்.
இல்லை நமக்கு என்னென்னா, ஒரு சோட்டுப்பானுக்கு ஒரு பருக்கை வந்து பதமாத்தா போதுங்கிற மாதிரி ஒரு புலி செத்ததுக்கே இவ்வளோ வழி எடுக்குது. ஏன்னா தெரிந்தது, மீடியாவில் வந்து காட்டினப்ப நேரடியாக பார்க்குற போது ஒரு வழி ஏற்பட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வனங்கள் அழிக்கப்படுகிற போதும், கல்குவாரிகள்லேருந்து கல்கள் உடைச்சி எடுக்கிற போதும், சாலை ஓரங்களில் மரம் வெட்டுகிற போதும் எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்குது. இந்த வருத்தத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை உங்களை போன்றவர்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய உங்களுடைய ஒரு சின்ன கோரிக்கையாக இருக்கும் நினைக்கிறேன்.
நியாயமான வருத்தம் தான். நாம் இந்த மீடியாவில் வந்து அந்த புலியை தான் ஃபோக்கஸ் செஞ்சாங்க, அங்கே குவாரி நடந்துட்டுருக்கிறத வந்து யாருமே ஃபோக்கஸ் செய்யலை, அங்கே வந்து சாலைகள் விரிவாக்கம் நடந்து எத்தனையோ மரங்கள் அழிக்கப்பட்டன, அங்கே டேம்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அதை எதுவுமே ஃபோக்கஸ் செய்யலை, அதெல்லாம் வளர்ச்சி திட்டம்னு சொல்லிட்டாங்க. அப்போல்லாம் புலிகள் அழியிறது கண்ணுக்கே தெரியாமல் அழிஞ்சிருக்கு. நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே அந்த பெரிய அழிவு பேரழிவை தடுப்பதில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒன்றொன்றும் பார்த்துட்டு இருந்தோன்னா நாம் வந்து பேரழிவை நாம் வந்து மறந்து விடுவோம். இதைத்தான் மீடியாவும் செய்கிறது. இது நீங்கள்லாம் மறந்துடணும், இந்த ஒன்றை மட்டும் பாருங்கன்னு தான் நம்ம காமிக்கிறாங்க. நாம தான் சுதாரித்துக்கொண்டு எது இது முக்கியம்னு நாம தான் முடிவு செய்யணும், பேரழிவா அல்லது ஒத்த புள்ளியாங்கிறது தான்.
இன்னைக்கு வந்து நிறைய ஃப்ளட்டு மண் சரிவுகள் ஏற்படுது, நிறைய காடுகள் அழிக்கப்படுது. இப்போ ஒரு 76-77 முன்பாக நீலகிரியில் வந்து தேயிலை வறுக்கிறதுக்கு வந்து மரங்கள் வனத்திலிருந்து எடுத்தார், காட்டிலிருந்து. இப்போ இன்னைக்கு வந்து இங்கே பிளைன்ஸிலிருந்து கருவேல மரங்கள் லாரியில் தேயிலை வறுப்பதற்கு மேலே மலையை நோக்கி போகுது. முன்னே மலையிலேருந்து கீழே வந்துட்டு இருந்தது, இன்னைக்கு கீழேருந்து மலையை நோக்கி போயிட்டுருக்கு. இதுவும் வந்து ஒரு நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நாம் நினைக்கணும். இதுபோல் இன்னும்
ஒருவேளை அங்கே வெட்டுவதற்கு மரங்கள் எல்லாம் போய்விட்டுச்சோ,
மரங்கள் காடுகள் அழிக்கப்பட்டிருந்தாலும் சமூக ஆர்வலர்கள் நம்மை போன்றவர்கள் பெரிய குரல் கொடுத்தது தான் அதுக்கு ஒரு காரணம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய நிறைய புலி போன்ற விலங்குகளையும் வனங்களையும் பற்றி நாம் நிறைய பேசுவோம். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் நடக்குது, புலி வச்சுருக்காங்க, வளையத்தை போடுறாங்க, புலி வாய்க்குள்ளே தலையை விடுறாங்க, அந்த புலியை ஒரு சாட்டை விட்டு அடிக்கிறாங்க, பட்டார் பட்டார்னு சவுண்டு வருது, யானை இருக்குது, கரடி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்தது. தண்டனை வந்து எப்படி இருக்கும், இதெல்லாம் வைக்கலாமா? இப்போ வைக்கக்கூடாதான்.
இது வனவிலங்குகளை வைத்து சர்க்கஸ் நடத்துவது வந்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் இருந்து இப்போல்லாம் இல்லை. குதிரை இருக்கும், ஒட்டகம் இருக்கும், அதாவது வனவிலங்குகள் ஷெட்யூல் ஸ்பீசிஸ் எதுவும் இருக்காது. வீட்டு வளர்ப்பு பிராணிகள் நாய் இருக்கும், பூனை இருக்கும், அல்லது இப்போ சர்க்கஸில் வந்து இந்த ஷெட்யூல்டு அனிமல்ஸ் வைல்டு அனிமல்ஸ் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு இப்போ சொல்லிட்டாங்க. முன்பு இருந்தது இப்போ இல்லை. ஜூலையும் வந்து வைல்டுலேருந்து எடுத்துகிட்டு எதுவும் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு சிறுத்தை வந்து கூண்டு வச்சு வண்டலூர் கொண்டு போயிட்டாங்க. இது போன்ற பல சிறுத்தைகளை வண்டலூர் கொண்டு போயிட்டாங்கன்னா இனப்பெருக்கத்திற்கு ஒரு தடையாகவும் இருக்கிறது. இன்னொன்று வந்து வண்டலூர்லேயே ஒரு மிகப்பெரிய 25 சுற்றளவு உள்ள காடு ஒரு புலிக்கு வைக்கும்போது அதையும் சிறையில் எடுத்தது போல தான் இருக்குமே. இல்லை கொஞ்ச நாள் வச்சுருந்து அதை வெளியே கொண்டு வந்து விட்டுருவாங்களா, அங்கேயே வச்சுருப்பாங்களா, அது எப்படி?
மனித வாடகை பட்டு விட்டாலே அது திரும்பவும் வந்து காட்டில் கொண்டு வந்து விட முடியாது. அது வண்டலூருக்கு கொண்டு போனது கொண்டு போனது தான், அது அங்கேருந்து திரும்ப கொண்டு வந்து காட்டில் விட மாட்டாங்க. இது இன்னும் இது வந்து நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க.
அந்த மாதிரி புலிகளை கொண்டு வந்து இந்த புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் வந்து புலியை கொண்டு வந்து விட்டுருவாங்க. இனி இங்கே வாழ்பவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சிரமத்தை உயிர் பயம் வந்து விட்டது, உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிலாம் பேசுகிறாங்களே. அது இல்லாமல் விவசாயிகள் கூட இன்றைக்கி வந்து பெரிய விலங்குகளை சுடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு போராட்டம் பண்ணுறாங்க. அப்படிலாம் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து தீர்வு என்னவாக இருக்கும் வரக்கூடிய காலங்களில்?
புலி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டால் அது வந்து திரும்பவும் அதனுடைய ஒரிஜினல் ஹோம் அதுக்கே வந்து திரும்பிவிடும். இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டில் உள்ள நாயை கொண்டு போய் ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் விட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு திரும்பி வந்துடும். பூனையோ நாயோ வந்து இது பேர் ஹோமிங் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அது இதனுடைய தன்னோட ஹோம் எதுவோ அது வந்து நோக்கி அது பயணம் மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டால் அந்த பிரச்சனை வந்து தீந்துரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து தீராது. அது திரும்பவும் தன்னுடைய வீட்டை நோக்கி வரும்பொழுது பல்வேறு ஊர் வழியாக வருதுன்னா அந்த ஊர்லெல்லாம் பிரச்சனையை கிளப்பிட்டு தான் வரும். அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுவதை தீர்வாக வந்து சொல்ல நம்ம சயின்டிஸ்ட்டு வந்து அது ரேடியோ காலர் பண்ணி பார்த்துட்டாங்க. அது திரும்பவும் திரும்பிடுது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து சரியான தீர்வு இல்லை. அதே மாதிரி ஒரு புலியை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடவும் முடியாது. நான் இதே காரணம்தான், இப்படி இன்னொரு இடத்துல கொண்டு போய் விட்டாங்க இல்லைன்னா எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த காட்டை விட்டு எடுத்து கொண்டு போய் ஜூவில் அடைச்சிட்டாங்க. அப்போ அந்த வேக்கண்ட் ஏரியாவில் வந்து இன்னொரு புலியோ அல்லது பல்வேறு புலிகளோ அந்த பகுதியில் நடமாடத் தொடங்கிவிடும். அப்போ அந்த ஏரியாவில் வந்து அதனுடைய சென்ட் மார்க் வந்து இல்லாமல் போயிடும். ஒரு ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த புலி அங்கே காணாமல் போய்விட்டால் அந்த சென்ட் மார்க் வந்து ஒரு வாரத்தில் மறைஞ்சிரும். ஒரு வாரம் 10 நாளில் மறைஞ்சிருச்சுன்னா இந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்கும் பொழுது பக்கத்தில் மற்ற புலிகளில் ஏதாவது ஒன்று வந்து அந்த இடத்தை தேர்வு செய்வதற்கு ஆய்வு மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அப்போது ஒரு புலி இருந்த இடத்துல ஒரு 4-5 புலி உள்ளே நடமாட தொடங்கிடும். அப்போ அந்த பகுதியில் திடீர்னு பார்த்தா நிறையா புலிகள் இருப்பது போல் மக்களுக்கு தோற்றமளிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க ஒரு புலி நகர்த்தினதுனால 4 புலி சந்திக்க வேண்டியிருக்கும் அதே இடத்துல. அது வந்து சரியான தீர்வு அல்ல. ஒன்று, இப்போது நீங்கள் சொன்னது போல் விவசாயிகளுக்கு கொல்லணும்னு அனுமதி வேணும்னு கேட்குறாங்க. நாம் புலி இருந்தால் தான் காடு நல்லா இருக்கும், காடு நல்லா இருந்தால் தான் தண்ணி இருக்கும்னு சொல்கிறோம். அது நாங்கள் திரும்பி கேட்குறோம் விவசாயிகள் இடத்துல, காட்டிலிருந்து வரக்கூடிய தண்ணி மட்டும் உங்களுக்கு வேணும், ஆனால் காட்டில் இருக்கக்கூடிய புலியோ யானையோ உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு நாங்கள் திரும்பவும் கேட்குறோம். அதே மாதிரி தான் கேட்குறோம் இன்னொரு கேள்வியும், கடற்கரையில் உங்களால் வந்து விவசாயம் செய்ய முடியுமா? அதே போல் தான் வனத்தை ஒட்டி இருக்கிற விவசாயிகளும் கடற்கரையாக நினச்சிக்கோங்க வனத்தை. அங்கே அது ஒட்டி இருக்கிற இடத்துல வந்து எல்லா விவசாயமும் பார்க்க முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் விவசாயம் பார்க்கணும். அது இருக்கிற இடத்துல அதோடு சேர்ந்து தான் நீங்கள் இருக்கணும். இதைத்தான் நாங்கள் எங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். அதுவும் நமக்கு தேவை. அது உங்களுக்கு மட்டும் உதவலை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கும் அந்த காடு தேவை.
சொன்னீங்க புலி ஒரு 10 நாள் எங்கள் இடத்துக்கு வரலன்னா மீண்டும் வேறு புலிகள்லாம் அதனுடைய சென்று மார்க்கில் அந்த இடத்துக்கு வந்துடும். ஒரு வாட்சராக அடிச்சுட்டு போயிடுச்சு ஒரு சிறுத்தை, அதனுடைய இடமா எல்லையாக இருந்திருக்கலாம். இப்போ அது போனதுக்கு பிறகு இன்னும் 4-5 புலி வந்துச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு இருக்காதே, அது எப்படி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்?
நம்ம வந்து கண்ணில் புலி பார்த்தாலே கான்ஃப்ளிக்ட்டுன்னு சொல்கிறோம். சில இடங்களில் வந்து ஆள் அடித்தாதான் கான்ஃப்ளிக்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது அது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. ஆள் அடித்தா உண்மையாகவே கான்ஃப்ளிக்ட் தான். மனிதர்களை அடித்து கொன்ற புலி அல்லது சிறுத்தையை எடுத்து கூண்டில் அடைத்து வண்டலூர் கொண்டு போகிறது ஓகே. ஆனால் அந்த பகுதியில் ஒரு இன்னும் இந்த புலியோ அல்லது சிறுத்தையோ போன இடத்தில் எடுத்து வெளியேற்றப்பட்டால் அந்த பகுதியில் மற்ற 4 புலிகள் அல்லது பக்கத்தில் உள்ள ஒரு சிறுத்தையோ அந்த பகுதியில் நடமாடத்தான் தொடங்கும். அதை கான்ஃப்ளிக்ட்னு சொல்லக்கூடாது. அது வந்து தன்னுடைய இடத்தை தேர்வு செய்வதற்காக அந்த பகுதியில் வரும்.
அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் புதிதாக உருவாகியிருக்கு. நிறைய கிரௌண்ட் கொஞ்சம் பொட்டல் காடு மாதிரி இருந்ததுன்னா மரத்துக்கடியில் வச்சுறாங்க, அன்னதானம் போட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களே. இப்போ இந்த பக்தர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது?
புதிதாக கோயில் உருவாக்குவது, வனத்தில் உருவாக்குவது என்பது சட்டப்படி மிகப்பெரிய குற்றம். இதை அனுமதித்தால் தண்டனையை அனுபவித்தான் ஆக வேண்டும். பழைய கோயில்கள்லாம் இருக்கின்றன, ஊருக்கு வெளியே நிறைய கோயில்கள் இருக்கின்றன. நாங்கள் எல்லாம் வேண்டிக் கொள்வது அந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று வழிபடுங்கள் என்று தான். நாம் அந்த புதிதாக உருவாக்குகின்ற கோயில்களை பக்தர்கள் தவிர்க்க வேண்டும் என்பது தான் எங்கள் கோரிக்கை.
உயிர் பாதுகாப்பு கருதி ஊருக்குள் இருக்கக்கூடிய கோயில்களில் தோளிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பார்கள் கடவுளை. இவர்கள் அந்த கோயில்களில் வந்து இவர்களுடைய வேண்டுதலை வைத்து கொண்டு வனத்திற்குள்ளே இருக்கிற கோயில்களை அல்லது வனத்திற்குள்ளே புதிதாக கோயில் அமைப்பதையும் விட்டுவிட்டு ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களில் இவர்கள் வந்து வணங்குவது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மோகன்?
ஆமாங்க, நம்ம வனமே பெரிய கடவுள். நம்ம அந்த வனத்தை காப்பாற்றுவது கடவுள் நம்ம கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய பணியாக இருக்கும்.
மீண்டும் இயற்கையை வணங்கினால் காடும் நாடும் நன்றாக இருக்கும்.
நாம் மட்டுமே இவை அனைத்தையும் அனுபவித்து மற்ற உயிர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கடி கொடுத்து கொன்று வருகிறோம். இதை வந்து நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த காடுகளும் வனமும் மனிதனுக்கு மட்டுமல்ல, அங்குள்ள விலங்குகளுக்கும் தான் என்பதை தான் நாம் வலியுறுத்தி வருகிறோம்.
மனிதன் மட்டும்தான் வந்து இன்னைக்கு காசு கொடுத்து தண்ணி வாங்கிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஒரு நேரத்தில் காசு மட்டும் இருக்கும், தண்ணி இருக்காது. அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு முன்பாக இந்த காடுகளையும் இந்த புலிகளையும் காப்பாற்றினால் மட்டும்தான் இது வந்து நல்ல ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும்.
யோகநாதன், நீங்கள் உங்கள் காலத்தில் எத்தனை முறை புலிகளை பார்த்துருக்கீங்க?
நான் ஒரு 3 முறை தான் பார்த்துருக்கேன். ஒரு 28 வருஷம் காட்டுக்குள்ளே போகிற பழக்கம் வச்சுருக்கேன். ஒரு களக்காடு முண்டந்துறையில் முதல்ல சொரிமுத்தையனார்னு ஒரு கோயில் இருக்குது. ஆடி அமாவாசை அன்னைக்கு 500,000 பேர் ஒன்று கூடுவார்கள். அந்த தாமிரபரணி ஆற்றில் கலர் கலர் மீனை பார்க்கலாம். அந்த பகுதியில் ஆற்றங்கரைகளில் அந்த 500,000 மக்களும் கழிவறையாக பயன்படுத்துவார்கள். அந்த பகுதியில் கழிவறை வந்து நாங்கள் கட்டலான்னு சொல்லி முயற்சி பண்ணி 1 மாதம் லீவ் போட்டு அந்த பகுதியில் போய் வேலை செஞ்சோம். அங்கே போய் ஒரு நாள் ஒரு மாடை வந்து வாயை கடிச்சிட்டு போயிடுச்சு. மறுநாள் வரும்ன்ற உட்காந்துருந்தோம். அவருடைய காலம் 5 மணிக்கு போகிறப்ப 2 புலி அட் அ டைமில் வந்து தண்ணி குடிச்சிட்டு விளாண்டுச்சு. ஒரு கை ஒரு அந்த ஆர்வத்தில் கூட வந்து ஒருத்தர் ஐயோன்னு ஒரு கையை தட்டினார். 2 புலி அந்த செகண்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதான் முதல்ல பார்த்தது. 1 கோடி ரூபா கொடுத்தா கூட எனக்கு மகிழ்ச்சி இருந்திருக்காது. எனக்கு புலியை பார்த்ததால அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் எத்தனை முறை எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க?
நான் வந்து ஒரே ஒரு முறை தான் புலி பார்த்திருக்கிறேன். நீலகிரியில் சீகூர் வனப்பகுதியில் ஒரே ஒரு முறை நான் புலியை கண்டிருக்கிறேன். நிறைய முறை வந்து நியர் மிஸ், இப்போ தான் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நானும் போய் பக்மார்க் மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கேன், ஆனால் வந்து புலியை நேரில் கண்டதில்லை. ஆனால் பல்வேறு உங்களை மாதிரி பல்வேறு ஆர்வலர்கள் செயல்பாட்டாளர்கள் எல்லாம் என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் புலியை பார்த்த மகிழ்ச்சியை. அவர்கள் கூறும்போது நானும் மகிழ்ந்திருக்கிறேன்.
13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் புலியவே பார்க்க ஆரம்பித்தேன். காட்டுக்கு போக தொடங்கி 13 ஆண்டுகள் ஆனதுக்கு பிறகுதான் புளியவே நான் பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் புளியை வாழை பார்த்தம்பாங்க, செடி ஆளுதும்பாங்க, நினமும் பக்மார்க் பார்த்தவங்க. நானும் 13 ஆண்டுகள் வெறுத்து போய் அப்பப்போ இந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்கு ஜூலையெலாம் போய் பார்ப்பேன். அப்புறம் வந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது. உயிர் சூழல் மிக்க இந்த வனங்களை பாதுகாப்பதும் இந்த வன உயிரினங்கள் அனைத்தையும் பாதுகாக்கிறதுக்கு உண்டான முயற்சியை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா நேயர்களுக்கும் மனதுக்குள்ள வந்துச்சுனாவே ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா, இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து புலியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அது வந்து நிறைய பேர்த்த நான் பேசும்போது தெரிய வருது. நம்ம காட்டை காப்பாற்றணும் புலியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இப்போ நிறைய அந்த ஆர்வம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு. இது ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாகவே தென்படுது. இதுக்கு எல்லாமே நீங்களும் ஒரு காரணம்தான். நீங்கள் ஒரு காலத்திலிருந்தே இதை வந்து நம்ம சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும், புலிகளை காப்பாற்ற வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் நீங்கள் கூறி வந்ததும் ஒரு காரணமாக தான் நான் கருதுகிறேன்.
குழந்தைகள்கிட்ட தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். நாமளும் இன்னும் நிறைய இடங்களில் நிறைய மாணவர்கள் 600,000 மக்களுக்கு இதை எடுத்து கொண்டு போவோம் சொல்லி விடைபெறுகிறேன் மோகன். நன்றி.
நன்றிங்க.
நேயர்களே, ஒவ்வொரு வருடமும் ஜூலை 29ஆம் தேதி உலக புலிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருது. இதனுடைய நோக்கம் என்னென்னா, புலிகள் கொல்லப்படுவதை தடுக்கணும் என்பதற்காகத்தான். அது ஏன் இப்படி காட்டை விட்டு இங்கே ஊருக்குள்ளே வருது அப்படிங்கிறத பற்றி நமக்கு விரிவாக எடுத்து சொன்னாங்க சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் கே. மோகன்ராஜ், எம். யோகநாதன்.